நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவில் புதிதாக வந்துள்ள மைக்ரன்ஸ் குடியேற்றவாசிகள் வேலை தேடத் தொடங்கும் போது அவர்கள் செய்ய வேண்டியவை என்ன என்ற தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் சொப்னா ராகவன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சொப்னா அவர்களே.
வணக்கம் ரைசல்.
எப்படி, நல்லா இருக்கீங்களா? நல்லா
இருக்கிறேன்.
சௌக்கியமா இருக்கிறீங்க. சரி சொப்னா, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் குறிப்பாக இந்தியாவில நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில இப்ப ஒரு மைக்ரன்ஸாக ஒரு வேலை தேட தொடங்கும் போது, ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல வந்து வேலை தேடல் துவங்கும் போது ஒருத்தர் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன டிப்ஸ் சொல்லலாம்?
ஓகே, ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் திறமையான தொழிலாளர்களுக்கு எப்பவுமே வாய்ப்பு தரும் நாடாதான் இருந்திருக்கு. வந்த உடனே பண்ணறது வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த ரெசிடென்ஷியல் செட்டப்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னா, நீங்க வந்து உங்களோட இருக்கிற இடம் வசிப்பிடத்தை உறுதி செஞ்சுட்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு, மெடிக்கேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு, இது ஒரு பேஸ் டாக்குமெண்டேஷன்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஃபவுண்டேஷன் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா TFN அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பேன் கார்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த TFN நம்பர்ல தான் உங்களோட சூப்பர்ங்கிற ஒரு விஷயம் போகும். ஸோ அதை வந்து நீங்க இலவசமாவே ATO வெப்சைட் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஆஸ்திரேலியாவோட வேலை சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஸ்திரேலியா, seek.com இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய வேலை இருக்கு, எந்த மாதிரி ஸ்கில்ஸுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரெசியூமே அண்ட் கவர் லெட்டர். ஸோ உங்க ரெசியூமே வந்து ஆஸ்திரேலியன் ஸ்டைல்ல நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். மெயினா ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா US ஃபார்மேட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைஸுங்கிற வேர்டு வந்து USல ZE போடுவாங்க, ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்ல SE போடுவாங்க. ஸோ எந்த ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கும் இல்லாம ரெசியூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்தோ போட்டோவோ எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் கண்டிப்பா நீங்க கொடுக்க கூடாது. அதே மாதிரி நீங்க எவ்வளோ சிம்பிளா ரெசியூமை வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் ஒரு கவர் லெட்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க எந்த ஜாப் அப்ளை பண்ணாலுமே ஏன் நீங்க வந்து தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவர் லெட்டர் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லோக்கல் வாலண்டியரிங், அப்புறம் ஃப்ரீ கோர்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆஸ்திரேலியன் ரெக்ரூட்டர்ஸ் வந்து லிங்க்டின் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண வேண்டியது உங்களோட கோல்ஸ், அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதி அப்டேட்டாக வச்சுட்டு சோஷியல் அந்த மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது நல்லது. கடைசி ஒரு ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நெட்ஒர்க்கிங். எப்படின்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்கில் குரூப்ஸ் இருக்கு, லிங்க்டின்ல குரூப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப்பில் ஜாப்ஸ். சில குரூப்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அலர்ட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கலாம். சில குரூப்ஸில் போய் நீங்கள் அப்படியே உங்கள் நெட்ஒர்க்கை வந்து பில்ட் பண்ணிட்டு வரலாம். இது இதுதான் வந்து ஒரு ஏழு ஸ்டெப்னு சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டியது.
சொப்னா, இப்ப ஆஸ்திரேலியாவில இப்ப வேலைக்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பொதுவாக அவர்கள் செய்யக்கூடாதது இது, தவறுகளாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லது அவங்க வந்து தவிர்க்க வேண்டிய அம்சங்கள் இது அப்படின்னு என்ன
சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பண்ணவே கூடாத விஷயம்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட விசா, கரெக்டான விசா இல்லைன்னா நீங்க இப்ப கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுல பேஸ் லைன் கிளியரன்ஸ் வேணும்னு போட்டிருந்தாங்கன்னா, உங்களது ஜஸ்ட் ஒரு போஸ்ட் ஸ்டடி விசா வச்சிருக்கீங்க இல்லை டெம்பரரி விசா வச்சிருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா பேஸ்லைன் கிளியரன்ஸுங்கிறது சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரமே கொடுக்கப்படுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர் லெட்டருங்கிறது ஒரு ஒரு ஜாபுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா தான் அது வந்து அக்செப்ட் ஆகப்படும். ஒரே கவர் லெட்டர் எல்லா இடத்துலயும் பண்ணுவேன். ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு வந்தது லைக் ஜென்ரல் கவர் லெட்டர் தான் வந்தது. ஐ அம் இன்ட்ரெஸ்டட் இன் அப்ளைங். சப்போஸ் நான் வேலை பண்ற கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட்னு வச்சுக்கோங்க, எனக்கு கவர் லெட்டர் எப்படி வந்ததுன்னா ஐ லவ் வொர்க்கிங் ஃபார் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு கவர் லெட்டர் வந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், அந்த ஹோல் லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுறது, லைக் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நிறைய பேர் ரெசியூம் அனுப்புவாங்க. அதுக்கு பதிலாக என்னோட அட்வைஸ் என்னதுன்னா, நீங்க ரெசியூம் தயாரிக்கிறப்போ புல்லட் பாயிண்ட்ஸ்ல வச்சிருந்து நீங்க அந்த ரோல்ல என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிற தயக்கம் இவங்களுக்கு இருக்கக்கூடாது.
சும்னா இப்போ வந்து ஒரு ரெசியூமேயா இருக்கட்டும், சிவியா இருக்கட்டும், அதை வந்து அல்லது கவர் லெட்டரா மென்ஷன் பண்ணீங்க, இப்போ இதுகளை எல்லாம் ஒவ்வொரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது சிலர் சொல்றாங்க அது வந்து போய் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்ங்கிறாங்க. சில பேர் இல்லை இல்லை, எஃபெக்டிவாக நீங்க ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனியா ரெசியூமே அல்லது சிவி கவர் லெட்ரு செலக்ஷன் கிரைட்டீரியா அப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறாங்க, எது சரி? அப்போ
டெஃபினட்டா நீங்க அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரெசியூமே தயார் பண்றப்போ நீங்க வந்து போய் சொல்லல, நீங்க பண்ற அதே விஷயத்த வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தயார் பண்ணி அனுப்புறது. ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் அந்த ஜாப் ஃபிட்டுங்கிறது ரெசியூம் லெவல்லயே பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லெவல்ல கம்ப்யூட்டர்ஸ் தான் ஃபில்டர் பண்றது. ஸோ இப்ப அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற கீவேர்ட்ஸ் உங்க சிவில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்ளிகேஷன் லெவல்லயே ரிஜெக்ட் ஆயிடும். ஒரு ஹியூமன் கண்ணுக்கு போய் அது தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு இப்ப கஸ்டமர் சர்வீஸ் ரோல் இருக்கு, ஒரு அட்மின் அசிஸ்டன்ட் ரோல் இருக்கு. ஓகே, நீங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ரெசியூமா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அனுப்பலாம். இப்போ கஸ்டமர் சர்வீஸ் வேலைக்கு வந்து பீப்புள் இன்ட்ராக்ஷன் நிறைய தேவை, கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணிட்டு, அட்மின் வேலைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி, ஆர்கனைசிங் ஃபைல்ஸ், கேலண்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணி தான் அனுப்புறீங்க தவிர நீங்கள் அங்கே வந்து பொய் சொல்றது இல்லை. ஹைலைட் பண்ணுறப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க தவிர கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்றதா அது கருதப்படாது.
சில பேர் சொல்லுவாங்க, நான் 50 அப்ளிகேஷன் போட்டேன் இன்டர்வியூவே வரல, 100 போட்டேன் இன்டர்வியூவே வரல அப்படின்னு. பொதுவாக இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடும்போது அதை ஏஐ வச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இப்போ ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு அழைப்பு வரணும், இன்டர்வியூக்கு என்ன கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்?
நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக படிங்க. ஓகே, நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறப்பயே அதில் வந்து போட்டிருப்பாங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வழியே அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிளையண்ட் கிட்ட என்ன அக்ரி பண்ணியிருப்பாங்கங்கிறது தெரியாது. சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படின்னா, எனக்கு வந்து வேலையில சேர்ந்த உடனே எனக்கு வேலை பண்ற ஆள் மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்குங்கிறதுனாலே நிறைய சிவி ரிஜெக்ட் ஆகப்படுறது. ஸோ நீங்க வந்து ஒரு 50 அப்ளிகேஷன் போட்டேன் இதாலனா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அப்ளை பண்றத நிப்பாட்டிடுங்க, ஒரு பிரேக் எடுங்க, டேக் அ பாஸ், யோசிச்சு பாருங்க ரெசியூமே தப்பாச்சா, கவர் லெட்டர் தப்பாச்சா என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வெறும்னு அப்ளை பண்ணா மாத்திரம் போறாது. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்தது அந்த கம்பெனியில யாரு ஹையர் பண்றாங்களோ அந்த ரெக்ரூட்டரை அப்ரோச் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணுங்க. லிங்க்டின்ல வந்து ஆக்டிவா அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவர் லெட்டர் அவங்களுக்கு பண்ணீங்கன்னா, சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து ரிப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உங்க சிவி லெவல்ல அது ரிஜெக்ட் ஆகுதுன்னா, இட் மீன்ஸ் அந்த ஸ்கில்ஸ் உங்க சிவில இல்லைன்னு தான் அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு நீங்க குவாலிஃபைடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இது எல்லாம் கம்ப்யூட்டர் பண்றதுனால நீங்க உங்க சிவியை கரெக்ட் பண்ணுங்க, கவர் லெட்டர் கரெக்ட் பண்ணிட்டு அந்த ரெக்ரூட்டரை ரீச் அவுட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப ஆஸ்திரேலியாவில் புதுசா வர்ற ஒரு மைக்ரன்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் அல்ல சவால் அப்படின்னா, அவங்க சார்ந்த தொழில் செய்கிறவங்களை அந்த ப்ரொஃபஷனல்ஸை வந்து தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. யாரையும் தெரியாது முன்ன பின்ன. இப்போ ஒரு பேங்கராக இருக்கட்டும் அல்லது ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், யாரையும் தெரியாது. அந்த ஒரு பின்னணியில் ஒரு மைக்ரன்ஸாக வர்றவர் அவர் சார்ந்த தொழில் சார்ந்த ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்னு சொல்கிறோம் இல்லையா, அதுகளோட எப்படி வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது?
ரொம்ப அழகான கேள்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லிங்க்டின் அப்படிங்கிறது டெஃபினட்டா இஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டூல். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழிலை பொறுத்து பயனுள்ளவர்களை லைக் ரெக்ரூட்டர்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கள தேடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்புறப்ப ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மெசேஜ் மாதிரி போட்டு, யூனோ வை யூ வாண்ட் டு கனெக்ட் வித் தம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி அவங்க ஆக்டிவா போஸ்ட் பண்றப்போ அதை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப இன்டராக்ட் பண்றப்போ டெஃபினட்டா யூனோ உங்களை வந்து அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. இதுக்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருந்தேன் டேட்டா சயின்ஸ்ல. அப்போ வந்து ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இருந்தான், இந்தியன் தான். ஸோ அவன் வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தான் அந்த டைம்ல. அப்போ படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கிட்ட அட்வைஸ் கேட்டிருந்தான், எனக்கு ரிக்வஸ்ட் அழகான ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு எங்கிட்ட கேட்டிருந்தான். அப்போ நான் அவனுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னதுன்னா, நீ வந்து இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ உன்னோட விசா சரியாச்சுன்னா டெஃபினெட்லி வி கேன் யூனோ திங்க் அபவுட் இட் அப்படின்னு. அண்ட் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அவன் வந்து சும்மா இல்லாமல் நிறைய பிளாக் ரைட் எழுதியிருந்தான். அதுக்கப்புறம் கான்ஸ்டண்டா ரொம்ப ஆக்டிவா டச்லயே இருந்தான். கரெக்டா படிப்பை முடிச்சா அவனோட விசா வந்தது, என்ன ரீச் அவுட் பண்ணா எங்களுக்கும் வேகன்சி இருந்தது, அவனை உடனே ஹையர் பண்ணிட்டோம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்றப்போ அவன் அந்த விஷயத்த வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சது. அந்த மாதிரி பண்றது டெஃபினட்டா ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஈவென்ட் பிரைட்ல போனீங்கன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் நெட்வொர்க்கிங் நைட்ஸ், பேனல் டிஸ்கஷன்ஸ், மீட் அப் ஃபார் டெக் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதுல போய் கலந்துக்கங்க. ஏன்னா நீங்க என்னதான் சிஸ்டம்ல பண்ணாலும் நேர்ல போய் ஒருத்தரோட உரையாடல் பண்றப்போ அதுல கிடைக்கிற கனெக்ஷன் வந்து டெஃபினட்டா போன்ல கிடைக்காது. அங்கேருந்து டெஃபினட்டா த்ரூ ரெஃபரன்ஸ் யூனோ யூ மைட் எண்ட் அப் கெட்டிங் அ ஜாப். அதே மாதிரி உங்க ஃபீல்டுல ஏதாவது வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஸோ தட் லோக்கலா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பத்தியும் சரி உங்களுக்கு எல்லாரும் தெரிய வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏதாவது லோக்கல் கம்யூனிட்டி ஈவெண்ட்க்கு, இப்ப நீங்க ஒரு வெப் டிசைனர் இருக்கீங்களா, அந்த வெப் டிசைன் அந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க ஆட் பண்ணலாம். தட் ஹாஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ. அப்புறம் சில ப்ரொஃபஷன்ஸுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸே இருக்கு. இப்போ இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா, அக்கவுண்டிங் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிபிஏ ஆஸ்திரேலியா, நர்சிங்க்கு நர்சிங் கவுன்சில், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இவங்க வந்து நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ், லோக்கல் மீட்டப்ஸ், செமினார்ஸ், அப்புறம் மெம்பர்ஷிப்ஸ், அசோசியேட் லெவல் இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது அனதர் வே டு எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே விஷயம் தான், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப்ஸில். அதே மாதிரி உங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள், உங்கள் ஃபஸ்ட் சர்க்கிள் இருப்பாங்க இல்லையா. நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ்மேட்ஸ், யாராவது டீம்மேட்ஸ், இன்டர்வியூஸ் யாராக இருந்தாலுமே அவங்ககிட்டையும் தெரிஞ்சுண்டு அப்படி வேர்ட் ஆஃப் மவுத்தில். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பொறுத்த மட்டும் 60-70% வேலை வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ஃபில் ஆனது தான் ஜாஸ்தி அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இது நீங்கள் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அதுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இந்தியா, இலங்கை அப்படிங்கிற நாடுகள்லேருந்து இங்கே வருகின்றவர்கள் அவங்க எதிர்கொள்கிற ஒரு இன்னொரு சிக்கல் எப்படின்னா, அவங்க அங்கே வாங்கின டிகிரியை குவாலிஃபிகேஷன்ஸை வந்து இங்கே வந்து மதிக்கிறது இல்லை, ஏற்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அப்படியான பின்னணி கொண்டவர்கள் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது அவங்க என்ன செய்யலாம்?
டெஃபினட்டா, தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக உங்களோட டிகிரி யூனோ ஆஸ்திரேலியன் லெவலுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன அதே இதுதான், இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா, சிபிஏ ஆஸ்திரேலியா, மெட்டாசஸ், இது மூலமாக உங்களுக்கு ஸ்கில் அசஸ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் தாண்டி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லோக்கலாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸோ ஷார்ட் கோர்சஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ டேஸ்ல நிறைய கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த லோக்கல் எக்ஸ்போஜர் கிடைக்கும். அண்ட் டேஸ் கோர்சஸ்க்கு பயங்கர வேல்யூ இருக்குது ஆஸ்திரேலியாவில். ஸோ டெஃபினட்டாக தட் இஸ் அனதர் வே தே கேன் லுக் இன் டு இட். மூணாவது பார்த்தீங்கன்னா, அஸ் ஐ செட், இன்டர்ன்ஷிப்போ வாலண்டியரிங்கோ இந்த மாதிரி பண்ணலாம். நாலாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் திறமைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணீங்கன்னா கூட இந்த ஸ்கில்ஸுக்கெல்லாம் பயங்கர வேல்யூ இருக்குது ஆஸ்திரேலியாவில். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் கூட அவங்க நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸும் ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் இதெல்லாம் தான் பார்ப்பாங்க இந்த வேலையை பொறுத்து. ஸோ அதை நீங்க ஹைலைட் பண்ணலாம் உங்க சிவில. அதே மாதிரி ஜாப் டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ கம்பெனி டு கம்பெனி ஜாப் டைட்டில்ஸ் மாறும், அதை நீங்க வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது புரியாது. ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணி அனுப்புறப்போ டெஃபினட்டா தே வில் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்று என்னதுன்னா, உங்க ஸ்கில் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து வேல்யூபிளா இல்லைன்னா உங்களுக்கு விசாவே கிடைச்சிருக்காது முதல்ல. ஸோ டெஃபினட்டா ஒன்லி இஃப் யுவர் டிகிரி இஸ் வேல்யூபிள் யூ வில் கெட் த விசா இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரி லெவல் வேலை கிடைச்சதுன்னா கூட அதை எடுத்துட்டு அங்கேருந்து நீங்க மேலே போறது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
மிக்க நன்றி சொப்னா, ரொம்ப உபயோகமான தகவல், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மைக்ரன்ஸுக்கு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க நன்றி.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.